வாழ்விக்கும் வழியாக வரும் ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, அடுத்த ஆண்டு இந்நேரம் நம்மில் ஒரு சிலர் அல்லது வெகு பலர் கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த உலகம் முடியப் போகின்றது என்ற கலக்கம் அது. ஆம் அன்புள்ளங்களே, 21/12/2012, அதாவது 2012 டிசம்பர் மாதம் 21 இந்த உலகம் முடியப் போகின்றது என்று மெக்சிகோ நாட்டின் பழம்பெரும் மாயன் கலாச்சாரத்தில் சொல்லப்பட்டுள்ளதாம். மனித வரலாற்றை திருப்பி பார்த்தால் உலகம் முடியப் போகின்றது என்ற செய்தி அடிக்கடி பேசப்பட்டுள்ளது. கிபி 2004 ஹிப்போலிட்டஸ் என்ற கிறிஸ்துவ எழுத்தாளர் அப்போது வாழ்ந்த ஆயர் ஒருவரை பற்றி எழுதியுள்ளார். உலகம் முடியப் போகின்றது என்பதை தீவிரமாக நம்பிய அந்த ஆயர் தன் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். அவர்களிடம் இருந்த சொத்துக்களையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு அவரோடு பாலை நிலத்திற்கு வரும்படி அவர்களை அழைத்தார். அங்கு அவர்கள் இறைவனின் வரவுக்கு காத்திருக்கலாம் என்று சொன்னார். 20 உலக முடிவு வந்துவிட்டது என்று தீர்மானித்த இரு குழுக்கள் வேதனையான முடிவுகள் எடுத்ததை செய்திகளில் வாசித்தோம். 1978 1997 உலக முடிவு வந்துவிட்டதென்று உணர்ந்த இரு குழுவினர் விஷம் மருந்தி தற்கொலை செய்து கொண்டனர் என்ற செய்திகள் நமக்கு அதிர்ச்சியை தந்தன. 1999 முடிந்து 2000 ஆரம்பமாக இருந்தபோது இதே கலக்கம் மீண்டும் தலை தூக்கியது நமக்கு நினைவிருக்கலாம், இல்லையா? அன்புள்ளங்களே, நான் சென்னையில் பலமுறை பார்த்த ஒரு காட்சி என் நினைவுக்கு இப்போது வருகின்றது. அவ்வப்போது சாலையோரங்களில் யாராவது ஒருவர் நின்று கொண்டு போவோர் வருவோர் அனைவரிடமும் துண்டு பிரசுரங்களை அல்லது சிறு புத்தகங்களை இலவசமாக வழங்குவதை பார்த்திருக்கின்றேன். என் கைகளிலும் அவை இலவசமாக திணிக்கப்பட்டன. அந்த பிரசுரங்களில் நான் பலமுறை பார்த்த ஒரு செய்தி, ஆண்டவரின் நாள் அண்மித்து விட்டது விழித்தெழு என்ற செய்தி. ஒவ்வொரு முறையும் உலகில் நிலநடுக்கம், எரிமலை வெடித்தல், சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்கள் நிகழும் போதும் உலக முடிவை பற்றி நாம் அதிகம் பேசுகிறோம், சிந்திக்கின்றோம்.
அந்த வேளை இதயம் காணும் இறைவன் ராஜ்யம்.
அன்பு இதயங்களே, இன்று தாய் திருச்சபை புதியதொரு வழிபாட்டு ஆண்டை ஆரம்பிக்கின்றது. நமது இறைவனை குழந்தை வடிவில் எதிர்பார்த்து காத்திருக்கும் திருவருகை காலத்தின் இந்த முதல் ஞாயிறன்று உலகின் முடிவில் இறைவன் மீண்டும் வருவதை நினைவுறுத்தும் நற்செய்தி நமக்கு தரப்பட்டுள்ளது. உலக முடிவை பற்றி நம்மால் தீர்மானமாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட உலக வாழ்வு முடியும் என்பது திண்ணமான ஒரு உண்மை. எப்போது இந்த முடிவு வரும் என்பது நிச்சயமற்ற ஒன்று. நம் முடிவு எப்போது வரும் என்பதில் நமது நேரம், சக்தி இவைகளையெல்லாம் செலவிடாமல் நம்முடைய முடிவு எப்படி இருக்கப் போகின்றது அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்தால் பயனுண்டு. எதிர்பாராத நேரத்தில் வரும் இந்த முடிவை சந்திக்க, அந்த முடிவு நேரத்தில் வரும் இறைவனை சந்திக்க நாம் எப்படி நம்மையே தயாரித்து வருகிறோம் என்பதை எண்ணி பார்க்க இன்றைய நற்செய்தி நம்மை சிறப்பாக அழைக்கின்றது.
மார்க் நற்செய்தி, 13. அக்காலத்தில் மானிட மகன் வருகை பற்றி இயேசுதம் சீடர்களிடம் கூறியது, கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்லவிருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள், ஏனெனில் வீட்டுத் தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்வதை எல்லோருக்குமே சொல்லுகின்றேன், விழிப்பாயிருங்கள்.
நிம்மதி தேடி, நிம்மதி தேடி ஓடும் மானிடனே, உன்னை பின்தொடரும் இயேசுவை நீ திரும்பி பாராயோ, ஆசையாய் உன்னை அழைக்கிறார், நெசமாய் அணைக்கவும் துடிக்கிறார் அவர். அவரின் சமூகம் சேர்ந்திடமாட்டாய்.
அன்பு இதயங்களே, விழிப்பாயிருங்கள், பொறுப்புணர்வோடு செயல்படுங்கள் என்பவை இன்றைய நற்செய்தி நமக்கு விடுக்கும் அழைப்பு. பொறுப்புடன் நடந்து கொள்வது என்பது, தலைவர் இருக்கும்போது நல்ல பெயர் எடுக்க வேண்டும், அவர் இல்லாதபோது எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்று நடிப்பது அல்ல. தலைவர் என்னை மதித்து ஒப்படைத்துள்ள பொறுப்பை எல்லா நேரத்திலும் நானும் மதித்து நடந்து கொள்வதுதான் உண்மையான பொறுப்புணர்வு. இத்தாலி நாட்டின் வட பகுதியில் வில்லா ஆஸ்கோந்தி என்ற மிக அழகிய ஒரு மாளிகை இருந்தது. அதனைச் சுற்றி அழகான ஒரு தோட்டமும் இருந்தது. சுற்றுலா பயணிகளை ஒவ்வொரு நாளும் கவர்ந்து வந்த இந்த மாளிகையும் தோட்டமும் ஒருவரது மேற்பார்வையில் எந்த குறையும் இல்லாமல் விளங்கியது. ஒரு நாள் சுற்றுலா பயணி ஒருவர் அந்த மேற்பார்வையாளரிடம், இந்த மாளிகையின் உரிமையாளர் இங்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகின்றன என்று கேட்டார். மேற்பார்வையாளர், 12 ஆண்டுகள் ஆகின்றன என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று முதலாளி எதுவும் கடிதமோ வேறு தொடர்போ வைத்துள்ளாரா என்று அவர் கேட்டதற்கு மேற்பார்வையாளர் இல்லை என்று பதில் சொன்னார். நீங்கள் இந்த மாளிகையையும் தோட்டத்தையும் சுத்தம் செய்வதை பார்க்கும் போது உங்கள் முதலாளி ஏதோ நாளையே வரப்போகின்றாரோ என்று எண்ண தோன்றுகின்றது என்று சொன்ன அந்த சுற்றுலா பயணியை பார்த்து சிரித்தார் மேற்பார்வையாளர். பின்னர் அவர், நாளை இல்லை நண்பரே, இன்றே அவர் வரக்கூடும் என்று பதில் சொன்னார். அன்புள்ளங்களே, 12 ஆண்டுகளாய் ஒவ்வொரு நாளும் தலைவன் இன்றே வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்புடன் கடமைகளை செய்த இந்த மேற்பார்வையாளரைப் போல் நாம் இருக்க வேண்டும் என்பதையே இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்லித் தருகின்றார். தலைவன் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி என்று தன் பணிகளை ஒழுங்காக செய்த இந்த மேற்பார்வையாளர் மற்றொரு சம்பவத்தை எனக்கு நினைவுறுத்துகின்றார். 20th Century Fox என்ற திரைப்பட நிறுவனம் விற்பனை செய்யும் திறமை பெற்றவர் ஒருவர் தேவை என்று ஒருமுறை விளம்பரம் வெளியிட்டது. ஆயிரக்கணக்கானோர் இந்த விளம்பரத்திற்கு பதில் அனுப்பியிருந்தனர். அவர்களில் ஒரு பெண்மணி அனுப்பியிருந்த பதில் நிறுவனத்தினருடைய கவனத்தை ஈர்த்தது. நான் தற்போது ஒரு கடையில் மேஜை நாற்காலிகள் விற்கும் பணி செய்து வருகின்றேன். இந்த கடைக்கு நீங்கள் வந்தால் என்னை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ளலாம். இங்கிருக்கும் பணியாளர்களில் எனக்கு மட்டுமே தலைமுடி சிவந்த நிறத்தில் உள்ளது. எந்த முன் அறிவிப்பும் இன்றி நீங்கள் கடைக்கு வரலாம். நான் பணி செய்யும் விதத்தை கவனிக்கலாம். நீங்கள் யாரென்று எனக்கு தெரிய வாய்ப்பில்லை. எனவே உங்கள் நன்மதிப்பை பெறும் வகையில் நீங்கள் வரும் நேரம் மட்டும் நான் வித்தியாசமாக நடந்து கொள்ளவும் வாய்ப்பில்லை. நான் ஒவ்வொரு நாளும் எப்படி விற்பனை செய்வேனோ அதே போல்தான் நீங்கள் வரும் நாளிலும் நான் விற்பனை செய்வேன். அந்த திறமை உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு உங்கள் நிறுவனத்தில் வாய்ப்பு கொடுங்கள் என்று அந்த பெண் எழுதியிருந்தார். வேலைக்கு விண்ணப்பம் செய்திருந்த 1000 பேரில் அந்த பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொல்லவும் வேண்டுமா?
அவனறிந்த பரம ரகசியம் அந்த வேளை இதயம் காணும் இறைவன் ராஜ்யம்.
எனதருமை அன்புள்ளங்களே, ஒருவரை சந்திக்கச் செல்லும் நேரங்களில் நாம் நடந்து கொள்ளும் விதம் வித்தியாசமாக இருக்கும். அதுவும் நாம் சந்திக்க செல்வது மிக முக்கியமான ஒருவர் என்றால் மிகவும் கவனமாக நாம் நடந்து கொள்வோம். ஆன்மீகத்தில் மிகவும் ஆழ்ந்து தெளிந்தவர்களிடம் இந்த மாறுதல்கள் இருக்காது. யார் பார்த்தாலும் பார்க்காமல் போனாலும் சரி, அவர்கள் எந்த நேரத்திலும் ஒரே விதமான உண்மையான ஈடுபாட்டோடு ஒவ்வொரு நாள் செயல்களையும் செய்வர். நேரத்துக்கு தக்கது போல் நடவடிக்கைகளை மாற்றாமல் வாழ்ந்த பல உயர்ந்த மனிதர்களின் வாழ்க்கை நமக்கு பாடமாக வேண்டும். துக்கத்தில் வாழும் ஒரு மனதை விட மகிழ்வுடன் வாழும் மனம் எளிதில் உன்னதத்தை அடையும் என்ற விருது வாக்கிற்கு ஏற்ப நகைச்சுவை உணர்வோடு வாழ்ந்ததாக சொல்லப்படும் புனித பிலிப் நேரி வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் இது. புனித பிலிப் நேரி ஒரு நாள் நண்பர்களோடு சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது சாவை பற்றிய பேச்சு அங்கு எழுந்தது. நண்பர்களில் ஒருவர் பிலிப்பிடம், பிலிப், இதோ அடுத்த நிமிடமே நீ இறக்கப் போகின்றாய் என்று தெரிந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார். பிலிப் அவரிடம், தொடர்ந்து சீட்டு விளையாடிக் கொண்டிருப்பேன் என்றாராம். சாவை ஒரு பயங்கரமான மாற்றமாக முடிவாக பார்ப்பவர்கள் அதை கண்டு பயப்படலாம். காரணம், அவர்களது வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கலாம். இந்த முரண்பாடுகளையெல்லாம் சரி செய்துவிட்டு சாவை சந்திப்பதற்கு அவர்களுக்கு அதிக நேரம் தேவைப்படுகின்றது. ஆனால் வாழ்வு முழுவதையும் நல்ல விதமாக பொறுப்புணர்வோடு வாழ்பவர்களுக்கு, வாழ்ந்தவர்களுக்கு சாவு எந்த வகையிலும் பயத்தை உண்டாக்காது என்பதற்கு பிலிப் நேரி ஒரு நல்ல உதாரணம். சாவின் வழியாக தான் சந்திக்கப் போவது இறைவன்தான் என்று ஆனபின் பயம் ஏன், பரபரப்பு ஏன், தேவையில்லையே. அன்புள்ளங்களே, இந்த நிலை எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு பாக்கியம் அல்ல, ஆனால் முயன்று பார்க்கலாம். ஜான் வெஸ்லி என்பவர் 18th century வாழ்ந்த ஒரு மேதை. கிறிஸ்துவ வாழ்வு என்பது பொறுப்புடன் சரியான கணக்கை இறைவனிடம் ஒப்படைக்கும் வாழ்வு என்ற எண்ணத்தை இங்கிலாந்து மக்கள் மத்தியில் விதைத்தவர் இவர். இன்று உங்கள் வாழ்வின் கடைசி நாள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று ஒருவர் இவரிடம் கேட்டபோது இவர் சொன்ன பதில் இதுதான். நான் மாலை 4 மணிக்கு வழக்கம் போல் தேநீர் அருந்துவேன். 6 மணிக்கு மருத்துவமனையில் இருக்கும் திருமதி பிரவுன்ஸை பார்க்கச் செல்வேன். 8 மணிக்கு என்னுடைய மாலை ஜபங்களை சொல்வேன். இரவு உணவுக்கு பின் வழக்கம்போல் படுக்கச் செல்வேன். விழித்தெழும்போது என் இறைவன் முகத்தில் விழிப்பேன் என்று சொன்னாராம். அன்பு நெஞ்சங்களே, உலகத்தின் முடிவு நம்முடைய வாழ்வின் முடிவு, அந்த முடிவில் இறைவனை சந்திக்கும் வாய்ப்பு, இவைகளை நாம் எந்த வகையில் பார்க்கிறோம் என்பதை ஆய்வு செய்வோம். தாய் அல்லது தந்தையின் அன்பு அணைப்பிற்குள் அமைதி காணும் குழந்தையைப் போல வாழ்வின் இறுதியில் நாம் சந்திக்கும் நிரந்தர அமைதி நம் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் என்று சிறப்பாக வேண்டிக் கொள்வோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.